நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், ஜோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கார் மயூரங்குதம்ப, போயூர் கோராக்கார் மயூரங்குதம்ப, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகசியர் கியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அறிந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், அந்த சத்சங்கத்தை நாங்கள் சைவ சித்தாந்த விடயங்களை அடிப்படை கருத்துக்களை அறிவதற்கு பயன்படுத்துகின்றோம். ஆகவே அதன் முறைப்படி இன்று எங்களுடைய 36 தத்துவங்களின் இறுதி வகுப்பென்றும் போன வகுப்பில் அறிவித்திருந்தோம். 36 தத்துவங்களை ஓரளவு விரிவாக, ஓரளவுதான், கல்லளவு கடலளவு அல்ல, பார்த்துவிட்டோம். சைவ சித்தாந்த வித்யா குருக்களுக்கு என்னுடைய நன்றி முதற்கண். அவர்களுடைய விரிவுரை மூலம் யோக மாணவர்களுக்கு சுருக்கமாக அவர்களுடைய சாதனைகளுக்கு என்ன தேவைப்படுமோ அதை பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் கொடுக்கப்பட்டது. அது அவர்களுடைய இயக்கம், நான் கருவி. ஆகவே இத்தனை அருளாளர்கள், இத்தனை வித்யா குருக்கள், பாபாஜி பரம்பொருள் எல்லாருடைய ஆசியுடனும் நாங்கள் அதை இன்று முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். எல்லா தொகுப்பும் பார்த்துவிட்டோம். தேவையான அளவுக்குத்தான், அதைவிட எல்லாவற்றுடைய இறுதி சுருக்கமும் பார்த்துவிட்டோம். இன்று எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கடைசி தொகுப்பு, அவ்வளவுதான். இதை நாங்கள் இறைவனின் செயல்பாடாக படித்திருக்கின்றோம். இது இறைவனின் அனாதி பொருட்களான பதி, பசு, பாசம் என்றவற்றிலிருந்து தொடங்குகின்றது இந்த சைவ சித்தாந்த அறிவுத்திறன். அதில் முதல் கடவுள் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து தன்னுடைய இச்சா சக்தியை, அவருக்கு இச்சா சக்தி இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் அதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். இருப்பினும் அவருக்கு இருக்கும் அந்த சக்தி நிலையை வைத்து அந்த சக்தியை, ஆன்மாக்களை ஆணவப்பிடியிலிருந்து மீட்பதற்கு, அதாவது ஆணவம் என்று இங்கு சொல்வது அறியாமை பிடியிலிருந்து மீட்பதற்கு, இறைவன் திருவருள் கொண்டு அதை இந்த இயக்கம் மூலம் செய்கின்றார். 36 தத்துவங்கள். ஆகவே இந்த இயக்கத்தில் அவர் சொரூப நிலையில் இருந்து, அவருடைய சொரூப நிலை பெயர்கள் பரமசிவன், பராசக்தி என்று பார்த்தோம். அதிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றார். அங்கு அவர் ஆதிசிவன், ஆதிசக்தி என்ற பெயரை எடுத்துக்கொண்டு அதற்கு கீழே பதி என்ற நிலையில், அதான் அனாதி பொருட்கள் பதி, பசு, பாசம் என்ற நிலைக்குள் வருகின்றார். அந்த நிலைக்குள் வந்ததும் தனக்கும் சக்திக்கும் ஒரு நிலையை உருவாக்குகின்றார். அதுதான் பரநாதம், பரவிந்து. எல்லோரும் எங்களுடைய அட்டவணையை பார்த்து கொண்டு செல்லுங்கள். அதிலிருந்து பார்த்தால் அந்த ரெண்டு நிலையிலும் இருந்து கொண்டுதான் இறைவன் இந்த இயக்கங்களை செய்ய தொடங்குகின்றார். பரநாதம் பரவிந்து. அப்போது பசுக்கள் ஆகிய உயிர்கள் நாங்கள் மூன்று நிலைகளில் இருக்கின்றோம். விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று பார்த்தோம். அதேபோல் மலங்களும் மூன்று நிலையில் உள்ளன. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்றால் அறியாமை, மறந்து விடாதீர்கள். ஆகவே அந்த ஆணவத்திற்கும் மூன்று நிலைகள் இருக்கென்று பார்த்தோம். ஆவரக சக்தி, அதோமிகா சக்தி, அந்தர்பாவித சக்தி என்று. இதில் முதலாவது ஆணவ சக்தி கேவல நிலையில் இருப்பவர்களுக்கும், கேவலம் நிலை என்றால் என்ன? ஒன்றும் அறியாத நிலை. அந்தோமியா சக்தி சகல நிலையில் இருப்பவர்களுக்கும், அதாவது சில விடயங்களை அறிந்தவர்கள், சகலர்களாகிய நாங்கள். அடுத்த நிலையாகிய அந்தர்பாவித சக்தி சுத்த நிலையில், அதாவது முற்றும் அறிந்த நிலையில் இருப்போருக்கு உரிய நிலையான சக்தியாகவும் ஆணவ மலத்தில் உண்டு. அதேபோல் கண்ம மலத்தில் படித்திருக்கின்றோம். சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை என்று மூன்று வினைகள். சஞ்சித வினை என்றால் முழு வினைகளும், பிராப்த வினை என்றால் அந்த உடலில் அனுபவிக்கும் வினைகள், ஆகாமிய வினை என்றால் அந்த உடலில் இருக்கும் போது நாங்களாக சேகரிக்கும் வினைகள். அதேபோல் மாயையிலும் மூன்று நிலைகள், சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த சுத்தமாயை மலமற்றது, அதுதான் அந்த சுத்தமாயை. அது இறைவனுடைய தொழில்களுக்கு பயன்படும் இடம். அசுத்தமாயை மலமுடையது. பிரகிருதி மாயை கலை என்ற தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது என்று பார்த்தோம். அடுத்தது இறைவன் மூன்று நிலைகளை எடுக்கின்றான். பதியில் இருந்து கீழே வரும்போது அது அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவ நிலையை லயநிலை என்று சொல்லுவோம். இந்த நிலையில்தான் அவன் தன்னுடைய விடயத்தை திட்டமிடுகின்றான். பிளானிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அடுத்த நிலை யோக நிலை என்று சொல்கின்றது. அதனுடைய தமிழ் புகும் நிலை. அதாவது பிளான் பண்ணினவுடன் அவன் இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரிப்பரேஷன், அதாவது தயார் செய்கின்றான் தன்னை. அதான் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை அதிகார நிலை என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இது இயக்கும் நிலை. இது இம்ப்ளிமெண்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆகவே இறைவன் தன்னுடைய நிலையை எடுத்துவிட்டான். இப்போது இறைவன் தன்னுடைய சக்திகளை பாவிக்கப் போகின்றான். அவனுக்கும் ஆன்மாக்கள் போல மூன்று சக்திகள் உண்டு. ஆனால் எல்லாம் பேரறிவில் இருப்பவை, எங்களைப் போல் சிற்றறிவில் இருக்கும் சக்திகள் அல்ல, மறந்து விடாதீர்கள். அவன் தன்னுடைய இச்சா சக்தியை பாவித்துத்தான் ஆன்மாக்களை கரையேற்ற வேண்டும் என்று அதை செய்கின்றான். அதைத் தொடர்ந்து கிரியா சக்தி, ஞானா சக்தியையும் பயன்படுத்துகின்றான் என்று பார்த்தோம். சரி, இப்ப சக்திகளையும் பயன்படுத்த நினைத்து விட்டான். அடுத்ததாக என்ன செய்வோம் என்றால் 36 தத்துவங்களை உருவாக்குகின்றான். இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு, அறியாமையிலிருந்து வெளியால் கொண்டு வருவதற்கு. இந்த நிலையில்தான் சுத்த மாயா காரியங்களை உருவாக்குகின்றான். அவை யாவன? எதிலிருந்து உருவாகின்றன என்று பார்த்தோம். கலைகள் 5, சுத்த தத்துவங்கள் 5, வாக்குகள் 4, பிரேர காண்டகம், அதாவது இயக்கம். இந்த 4 நிலைகளிலிருந்து தன்னுடைய தொழிலை தொடங்குகின்றான். அதற்கு பிறகு இந்த 4 நிலையையும் தனித்தனியே பார்த்தால், கலைகள் என்றால் அதில் 5 உள்ளது. அது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5 இருக்கின்றன கலைகளில். இந்த நிவர்த்திக்கலை எண்ணத்திற்கு பாவிக்கின்றான் என்றால் அந்த சக்தியை ஆணவ மலத்திலிருந்து ஆன்மாவை உருவட பண்ணுவதற்கு. பிரதிஷ்டா கலையை எண்ணத்திற்கு பாவிக்கின்றான் என்று பார்த்தால் அந்த ஆன்மாக்களுக்கு பொது அறிவை கொடுப்பதற்கு, நிலையாக நிற்க பண்ணுவதற்காக அந்த சக்தியை பாவிக்கின்றான். வித்யா கலை 3வது சக்தியை என்னென்று ஏன் பாவிக்கின்றான்? அந்த ஆன்மாக்களுக்கு உண்மை அறிவு கொடுப்பதற்கு, அது ஞானம் பெறும் நிலைக்கு கொண்டு வருவதற்கு. சாந்தி கலை, அதை எண்ணத்திற்கு பாவிக்கின்றான். அந்த சக்தியை விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு ஆன்மாக்களை இறுதியில் கொண்டு வருவதற்கு. இறுதியாக சாந்தி அதீத கலையை எண்ணத்திற்கு பாவிக்கின்றான். அந்த நிலையில் ஆன்மா இறைவனை சுகிக்க தயாராகின்றது. சிவ அனுபவத்தை அனுபவிக்கும் நிலைக்கு கொண்டு வருகின்றான். இதுதான் கலைகளின் தொழில். அடுத்ததாக நான்கு வாக்குகள். இந்த வாக்குகள் மிகவும் முக்கியமானது என்று பார்த்திருக்கின்றோம். இந்த வாக்குகள் மூலாதாரத்திலிருந்து எழுத்து வடிவில் தொடங்கி வாயில் ஓசை வடிவில் வருகின்றது. அதுதான் வாக்குகள். இந்த வாக்குகள் நான்கு, அதை ஐந்து நிலைகளில், ஒரு வாக்கை தூள சூட்சுமமாக்கி ஐந்து நிலைகளில் வைத்து செயல்படுத்துகின்றான். ஏனென்றால் ஐந்து தத்துவங்கள் ஐந்து கலைகளுடன் சேர்ந்து வேலை செய்வதற்காக. ஆகவே இந்த நான்கு வாக்குகள் என்னென்று பார்த்தோம் என்றால், நாளை ஐந்தாக்கி இருக்கின்றார்கள், இறைவனாக்கி இருக்கின்றான். அது தூள வைகரி வாக்கு, சூட்சும வைகரி வாக்கு, மத்திமை வாக்கு, வைசந்தி வாக்கு, சூட்சுமை வாக்கு. இந்த ஐந்து வாக்குகளை பற்றியும் விரிவாக படித்தோம். அதற்கடுத்ததாக இந்த சுத்த தத்துவங்களை பார்த்தோம். இந்த சுத்த தத்துவங்கள் எண்ணத்திற்கு தேவை, இயக்கத்திற்கு தேவை, அதை பிரேரகாண்டம் என்றும் சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். இப்போது அதை இயக்குவதற்கு அந்த நிலையை அதிசூட்சும நிலை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இறைவன் தொழிற்படும் நிலை. அதேபோல் வித்யா கலையை சூட்சும நிலை என்று சொல்வார்கள். ஆணவ சாரி வித்யா தத்துவத்தை சூட்சும நிலை என்று சொல்லுவார்கள். ஆன்ம தத்துவத்தை தூள நிலை என்று சொல்வார்கள். உங்களுடைய குறிப்புக்கு இப்போது சுத்த தத்துவங்களை பார்த்தால் அதில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தோம். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று ஐந்து நிலைகள் உண்டு. அதைவிட என்ன பார்த்தோம்? பொருள் உலகம், சொல்லுலகம் என்று ரெண்டு உலகம் இருக்கென்று பார்த்தோம். இந்த பொருள் உலகமும் சொல்லுலகமும் தான் இந்த தத்துவங்கள் எப்படி தொழிற்படுகின்றது, இயங்குகின்றது என்பதை காட்டுகின்றது. அதை முழுமையாக புரிவதே 36 தத்துவங்கள். ஆகவே இந்த பொருள் உலகம் சொல்லுலகத்தில் தான் இந்த இறுதி தத்துவங்கள் வந்து முடிகின்றன. இந்த பொருள் உலகத்தையும் சொல்லுலகத்தையும் அத்துவாக்கல் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். இந்த பொருள் உலகம் எப்படி என்றால், அந்த கரணங்கள் இல்லாமல் பொருட்களை அறிய முடியாது என்று பார்த்து விட்டோம். அதாவது வெளியில் இருக்கும் கருவிகள் ஐந்தும் ஐந்தும் 10, அறிகருவி, செயற்கருவிகள். இந்த கருவிகள் மூலம் கிடைக்கும் விடயத்தை அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நான்கும் பற்றி, மனம் பற்றி மற்றையவற்றிடம் கொடுத்து அகங்காரம் எழுச்சி செய்து, சித்தம் தரவுகளை கொடுத்து புத்தி நிச்சயிக்கின்றது. அப்போது நிச்சயிக்கும் போது அந்த பொருளாகவே புத்தி மாறுகின்றது. அந்த புத்தியை ஆன்மா சுகிக்கின்றது என்று பார்த்தோம். அது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் சாதகர்களுக்கு, எப்படி தங்களுடைய நிலைகளை வெல்லலாம் என்பதற்கு. ஆகவே இந்த பொருள் உலகம் மூன்றென்று பார்த்தோம். அதாவது புவனங்கள் 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5. இந்த உலகையும் வைத்துத்தான் இந்த பொருள் உலகங்கள் ஆன்ம தத்துவத்தில் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதேபோல் சொல்லுலகமும் 3. அது என்னென்று பார்த்தோம் என்றால், வண்ணம் 51, பதம் 81, மந்திரம் 11. இந்த மூன்றின் சுருக்கம் என்னவென்றால், எழுத்து வடிவமும் சொல் வடிவமும், அதற்கு இடையில் இருக்கும் இந்த நிலைகள்தான் வண்ணம், பதம், மந்திரம் என்ற சொற்கள். மறந்து விடாதீர்கள், அதை அச்சரங்கள் என்றும் சொல்வார்கள். ஆகவே அந்த இரண்டு நிலைகளை பற்றியும் பார்த்தோம். இவ்வளவும் சுத்த தத்துவத்தில் விளக்கமாக அடிப்படையிலிருந்து பார்த்த பின், இனி இந்த இயக்கம், பிரேரக காண்ட இயக்கங்கள் எப்படி நடக்கின்றன, முதல் சுத்த தத்துவ இயக்கங்கள் என்ன மாதிரி நடக்கின்றன என்றதை பார்த்தோம். அட்டவணையில் இருக்கும் ஹெரிங், அதாவது தலைப்பை மாத்திரம் பாருங்கள். அதாவது வாக்குகள் என்பது கலைகள் ஆகிய சக்தியை ஆதாரமாக கொண்டு தத்துவங்கள், சுத்த தத்துவங்களில் நின்று தொழிற்படுகின்றது. மறந்து விடாதீர்கள், இந்த வாக்குகள் கலைகளாகிய சக்தியை ஆதாரமாக கொண்டு சுத்த தத்துவத்தில் நின்று தொழிற்படுகின்றது. ஆகவே இந்த சுத்த தத்துவத்தில் நின்று தொழிற்படும் போது புவனங்கள் இருக்கின்றன 224, இந்த போனங்கள் எல்லாம் அந்த சுத்த தத்துவத்தில் இருக்கும் ஐந்து நிலைகளுக்கும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போனங்களில்தான் அந்தந்த போனங்களில் இருக்கும் அதியுயர் ஆத்மாக்களும் இறைவனும் சாதாரண ஆத்மாக்களும் தங்கி சஞ்சரித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த ஐந்து நிலைகளிலும் என்ன மாதிரி இந்த தத்துவங்கள் 36 தத்துவ நிலைகளும் இருக்கென்று பார்த்தோம். அதாவது முதலாவது சாந்தி அதீத கலையில் தத்துவங்களாக இந்த 36 தத்துவத்தில் நாதமும் விந்துவும் இருக்கின்றது, முதல் ரெண்டு தத்துவமும். அடுத்ததாக சாந்தி கலைக்கு போவீர்களாக இருந்தால் அதில் சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற மூன்று தத்துவங்களும் அமைந்திருக்கின்றது அந்த கலையில் இயக்கத்தில். அதுக்கு அடுத்ததாக வித்யா கலை இயக்கத்திற்கு போவீர்கள் என்றால் கலை என்று சொன்னால் இங்கு பார்த்து விட்டோம் செயல் சக்தியின் நிலை. அங்கு வித்யா தத்துவங்கள் ஏழும் செயல்படுகின்றன. பிரதிஷ்டா கலையை பார்த்தீர்கள் என்றால் அதுதான் பார்த்தோம் பொது அறிவுக்குரிய நிலையை கொடுப்பது ஆன்மாக்களுக்கு. அந்த இடையில் அந்த நிலையில் ஆன்ம தத்துவங்கள் 24 23 தொழிற்படுகின்றது. இறுதியாக நிவர்த்தி கலைக்கு போவீர்களாக இருந்தால் அது ஆணவ மலத்திலிருந்து விடுபடச் செய்வது. அந்த நிலையில் உங்களுக்கு ஆக தத்துவத்தில் முதலாவது தத்துவம் மாத்திரம் அந்த 23 விட மிஞ்சிய தத்துவமாகிய முதலாவது தத்துவம் நில தத்துவம் மாத்திரம் தொழிற்படுகின்றது. ஆகவே இந்த தத்துவங்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த செயலில் செயல்படுகின்றது என்பது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் சாதகர்களுக்கு. அதான் இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி கடைசி குளத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கு ஒடுங்கும் முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் தன்னுடைய இயக்கத்தை எங்கிருந்து மேலிருந்து கீழாக தொடங்கி முடித்திருக்கின்றான் அதை பார்த்திருக்கின்றோம் இந்த தத்துவங்களின்படி. இனி கீழிருந்து மேலாகத்தான் அந்த ஒடுக்கல் நடக்கும். அதே முறையில் நீர் தத்துவத்தில் நிவர்த்திக்கலை ஒடுங்குகின்றது, பிரதிஷ்டா கலை கலை தத்துவத்தில் ஒடுங்குகின்றது, வித்யா கலை சுத்த வித்தையில் ஒடுங்குகின்றது, சாந்தி கலை சக்தியில் ஒடுங்குகின்றது, அதீத கலை சுத்த சிவனில் ஒடுங்குகின்றது. இது மிகவும் முக்கியமானது உங்களுடைய அறிவு நிலைக்கு இந்த ஒடுக்க நிலை. அதாவது இறைவன் மேலிருந்து கீழாக இந்த ஆன்மாக்களை சிருஷ்டித்து தனு கரண பூன பூவங்களை கொடுத்து அதை தன்னுடைய செயலாற்ற பண்ணி மீண்டும் தன்னுடைய நிலைக்கு என்றால் அவர் அறியாமை நீங்கி ஞான நிலைக்கு அந்த ஆன்மாக்களை கொண்டு வருகின்றார். அதே போல் ஊழிக்காலம் என்று சொல்லும் பேரழிவு காலத்தில் அது எங்கிருந்து கடைசியில் தோற்றுவிக்கப்பட்டதோ அங்கிருந்து மேலாக அதே முறையில் ஒடுங்கிக் கொண்டு வந்து இறுதியில் சுத்த சிவன், அதாவது மேலே இருக்கும் இறுதி சிவநிலையைத்தான் அந்த ஒடுக்கத்தின் முடிவில் மீதியாக மிஞ்சி இருப்பது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் அழகாக சொல்கின்றார். ஆகவே அதிலிருந்து சாதகர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? நாங்கள் எல்லோரும் நாங்கள் எனது என்னுடையது நான் என்ற இருமாப்பில் வாழ்கின்றோம். இறுதியில் ஒன்றுமல்ல. எங்கிருந்து அவன் படைத்தானோ அந்த இடத்திற்குத்தான் இறுதிக்குள் செல்ல வேண்டும். அவன்தான் ஊழிக்காலத்திலேயும் செய்கின்றான், அவன்தான் அதை கொண்டு வருவதற்கும் பங்காற்றுகின்றான். அதுதான் அவனுடைய 36 தத்துவங்களின் இயக்கம். அதனால்தான் இந்த ஊழிக்காலத்தில் ஒடுங்கும் முறைகள் எங்கு போய் ஒடுங்குகின்றது என்பதை சைவ சித்தாந்தத்தில் விரிவாக தந்திருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய சாதனைக்கு மிகவும் உரிய விடயம். அதற்கடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். இதை நாங்கள் பொருள் உலகத்தில் பார்த்து விட்டோம் புவனங்களை வைத்து. இப்போது சொல்லுலகத்திற்குள் போவோம் என்றால் முதலே சொல்லியிருக்கின்றேன், எழுத்து வடிவில் இருப்பது ஓம்காரம் மூலாதாரத்தில். அந்த எழுத்து வடிவில் இருந்துதான் அது மேலாக வருகின்றது. ஒவ்வொரு தானமாக மூலாதாரத்தில் இருந்து உந்தி தானம் வந்து இதயம் வந்து இதயத்திலிருந்து கண்டத்திற்கு வந்து வாய்க்கு வருகின்றது இந்த வாக்குகள். ஆகவே இது மேலே வரும்போது இறுதியாக வாயில் வைகரி வாக்காக தூள சூட்சும தூள வாக்குகளாக முடிவடைகின்றது. அந்த நிலையில்தான் நாங்களும் பிறரும் எங்களுடைய சொற்களை, எங்களுடைய சொல்லுதலை சொல்லோசை மூலம் கேட்கின்றோம். ஆகவே அந்த ஓசை இல்லாமல் ஞானமில்லை என்று படித்துவிட்டோம். ஆகவே அந்த ஞானத்தை தருவது இந்த ஓங்காரம் என்ற அச்சரங்கள். அதுதான் அடுத்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரணவத்தின் விளக்கமன்று ஓங்காரம் அந்த கரணங்களை செலுத்தும் என்பதுதான் இறுதி முடிவு. அதுக்குத்தான் அந்த அட்டவணையின் தலைப்பை மாத்திரம் பாருங்கள். வாக்குகளாகிய ஒளி கலைகளை ஆதாரமாக பற்றுக்கோடாக கொண்டு அதி தெய்வங்கள் இயக்க, அந்த கலைகளுக்குரிய அதி தெய்வங்களாகிய ஐந்து தெய்வங்களும் அதை இயக்க, பிரணவ மந்திரமான அச்சரங்கள் வடிவில் நின்று அந்த கரணங்களை இயக்குகின்றது. அதை படித்து விட்டோம். இந்த முறை தெரிந்தால் காணும், நாம் விரிவாக என்று சொல்லப் போவதில்லை. ஆகவே இதிலிருந்து சாதகர்களுக்கு என்ன விளங்குகின்றதென்றால், எல்லாம் இந்த வாக்கு வடிவில் வருவது, ஓசை முழுக்க வருவது ஓங்காரத்திலிருந்து. அதன் முடிவில் என்ன படிக்கின்றோம், இந்த அந்த கரணங்கள் தான் இந்த அச்சரங்கள் தான் அந்த கரணங்களை இயக்குகின்றது. ஆகவே இறுதியில் உடலில் இருக்கும் அந்த கரணங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இதையும் பார்த்துவிட்டோம். இனி இறுதியாக நாங்கள் என்ன பார்க்கின்றோம் என்றால், பிரேரக காண்டம், அதாவது இவ்வளவு தொகுப்பையும் சேர்த்து இந்த 36 தத்துவங்களும் மூன்று நிலைகளில் உருவாக்கப்படுகின்றது. அதாவது சிவ தத்துவம், வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, சிவ தத்துவம் 5, 36 தத்துவங்கள். ஆகவே இறுதி முடிவு என்ன? சைவ சித்தாந்த இந்த 36 தத்துவங்களில் என்று அந்த அட்டவணையில் தலைப்பை மாத்திரம் பாருங்கள், வாசித்து விடுவோம். இறைவனின் இயல்பான சக்திகளில் இருந்து இந்த இயக்கம் தொடங்குகின்றது. அந்த சக்திகள் எல்லாம் சுத்த தத்துவத்தை இயக்குகின்றது, மேல்நிலை தத்துவத்தை. அந்த சுத்த தத்துவங்களும் அதி தெய்வங்களும் சேர்ந்து வித்யா தத்துவங்களை இயக்குகின்றது, 7 வித்யா தத்துவங்களையும். அந்த வித்யா தத்துவங்கள் 7 அந்த கரணங்கள் இருக்கும் ஆன்ம தத்துவத்தை இயக்குகின்றன. இதுதான் இறுதியில் எல்லோரும் அறியும் முழு விடயம். ஆகவே இப்போது மீண்டும் அது சாட்சியாக வருகின்றது. எல்லா இயக்கமும் பரம்பொருளில் இருந்துதான் தொடங்குகின்றது. முடியும் போதும் பரம்பொருளில்தான் முடிகின்றது. இதுதான் நாங்கள் இங்கிருந்து அறியும் முக்கிய விடயம். சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் என்று முடிவுக்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் கொண்டு வருகின்றார். இது இறைவனின் நூலில் இருந்து வரப்பெற்ற விடயம், சாஸ்திர நூல்களிலிருந்து. ஆகவே இவற்றை இப்போது விஞ்ஞான பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் அறிகின்றோம். இப்போது இறுதியாக இதை ஒரு முறை இறுதி தொகுப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இவற்றை பார்த்து விடுவோம். ஒரு பொருளை அறிவதற்கு எங்களுக்கு சில விடயங்கள் தேவை. அது என்ன? பொறிகள் தேவை. 5 அறிகருவிகள், 5 செயற்கருவிகள், இவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று வேலை செய்யுமாக இருந்தால் அதில் நாங்கள் பொருளை அறியலாம். அது மாத்திரம் காணாது. அதற்கு அடுத்ததாக பஞ்சபூதங்கள் தேவை. அதிலும் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் தேவை அந்த பொருளை அறிவதற்கு. அது சூட்சும பஞ்சபூதம், தூள பஞ்சபூதம் என்று படித்திருக்கின்றோம். என்ன சூட்சுமம் தூளம்? ஒரு முறை பார்த்தால் தன்மாத்திரைகள் சூட்சுமமாக இருக்கின்றன. பஞ்சபூதங்களின் செயல்கள் பஞ்சபூதங்கள் தூளமாக இருக்கின்றன. ஆகவே அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று தேவை. அதற்கு அடுத்ததாக என்ன தேவை? ஒரு பொருளை அறிவதற்கு கருவிகளில் இருந்து வந்துவிட்டது. பஞ்சபூதங்களும் அந்த கருவிகளை செயல்படுத்துகின்றது. இப்போது அந்த கரணங்கள் தேவை. 4 அந்த கரணங்கள் உள்ளே இருக்கின்றன உடலின் உள்ளே. அது மனம் அந்த பொருளை பற்ற, அகங்காரம் எழுச்சியுற்று நீ இதை கண்டுபிடி என்று சொல்ல, சித்தம் அதற்குரிய தகவல்களை கொடுக்க, புத்தி அதை எடுத்து ஆராய்ந்து இறுதி முடிவை கொடுக்கின்றது. அந்த முடிவு அந்த நிலையில் புத்தி அந்த பொருளாகவே மாறி எங்களை இயக்குகின்றது என்பதுதான் இந்த தத்துவங்கள். என்ன மாதிரி எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றது என்பதற்குரிய சான்று. ஆகவே இந்த விடயங்கள் ஒரு பொருளை அறிவதற்கு என்ன மாதிரி இந்த 36 தத்துவங்களும் வேலை செய்கின்றது என்பதன் சுருக்கம், இறுதி சுருக்கம்தான் இது. இனி இவையெல்லாம் எங்கே நடக்கின்றது இந்த உடலில், அதைவிட வேறு எங்கு இது செயல்படுகின்றது, இன்னும் சில விடயங்களை சைவ சித்தாந்த பேராசிரியர் தருகின்றார். இந்தளவு விடயங்களும் எண்ணத்தை தருகின்றது, ஞானத்தை அறிவு திறனை தருகின்றது. இந்த அறிவு திறன் எங்கு உடலில் செயல்படுகின்றது என்று மேலும் பார்த்தால் புருவ மத்தியில் செயல்படுகின்றது. அந்த புருவ மத்தியில் நடைபெறும் செயல்களை சைவ சித்தாந்தத்தில் மத்தியால் அவத்தை என்று சொல்வார்கள். இந்த மத்தியால் அவத்தையே புருவ மத்தி என்று சொல்லி அந்த புருவ மத்தியில் இருந்து செயல்படும் விடயங்கள் மத்தியால் அவத்தை என்று சொல்லப்படுகின்றது. இதன் சுருக்கம் என்னவென்றால், அந்த இடத்தில்தான் நாங்கள் நனவு நிலையில் செயல்படுகின்றோம், புருவ மத்தியில் விழிப்புணர்வில். ஆகவே இந்த புருவ மத்தி நனவு நிலையில் செயல்படுவதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அந்த நேரம் இந்த நனவு நிலையில் செயல்படும் போதுதான் இவற்றையெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். ஏனென்றால் இந்த 36 தத்துவங்களும் எங்களுடைய விழிப்புணர்வில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை நனவு நிலையில் தான் இவற்றை அறிகின்றோம் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விட இந்த மத்தியால் அவத்தை என்பது மிகவும் முக்கியமான இடம், அதாவது நனவு நிலைக்குரிய இடம். ஆகவே அது நாங்கள் மிகவும் அறிந்திருக்க வேண்டிய விடயம் இந்த விடயத்தில், இந்த 36 தத்துவங்களில். அடுத்தது முழுமையாக பார்த்துவிட்டோம் இறுதி கருத்து. அந்த கரணங்கள் இல்லாமல் பொருட்களை அறிய முடியாது, வாக்குகள் இல்லாமல் ஞானம் பெற முடியாது. இனி வாக்குகளை பற்றி சிறிய தொகுப்பை பார்த்தால், இந்த வாக்குகள் என்பது பொருள் உணர்வை ஏற்படுத்துவது, அதை பார்த்துவிட்டோம். இந்த வாக்கிலிருந்துதான் இறுதியாக ஒரு பொருளை உணர்கின்றோம். அது இந்த கருவிகளில் ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று, அந்த கரணங்களில் ஒன்று. அதை விட இறுதியாக உங்களுடைய புருடன் தேவைப்படுகின்றது. புருடன் என்பதுதான் ஆன்மா. ஆகவே இந்த 4 விளையங்களும் இருந்தால்தான் ஒரு பொருளை அறிய முடியும். அந்த பொருளை அறிவதற்கு கூட சொல் உலகமும் தேவை என்று பார்த்தோம். இனி இன்னும் 2-3 முக்கிய விடயங்களை பார்த்தோம். எங்களுக்கு அறிவு திறனில் இருக்க வேண்டிய விடயங்களை, அதாவது அருளாளர்கள் இறைவனிடமிருந்து மத்திமை வாக்கில் தான் அருள் விடயங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன. மத்திமை வாக்கு என்றால் என்னென்று பார்த்தோம், சூட்சும நிலை இருப்பது. அந்த நேரத்தில் இறைவனிடமிருந்து அருளாளர்களுக்கு சூட்சும நிலையில் இந்த விடயங்கள் எல்லாம் கிடைக்கின்றது, அருள் விடயங்கள். அந்த விடயங்களை அருளாளர்கள் மக்களுக்கு கொணர்கின்றார்கள். அப்படி கீழே கொண்டு வரும் போதுதான் அந்த விடயங்களை எழுத்து புத்தக வடிவுகளில், அந்த நேரத்தில் தான் இந்த மொழிகள் உருவாகின்றது என்று பார்த்தோம். ஆகவே மொழி பேதம் இருக்கக்கூடாது என்பது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, கிரியா யோகத்திலும் கிரியா பாபாஜி சொல்கின்றார். ஆகவே இந்த மொழிகள் எல்லாம் உருவான விதத்தை நீங்கள் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும். இது உன்னுடைய மொழி நல்லதா என்னுடைய மொழி நல்லதா என்பது இல்லை. இறைவனிடமிருந்து இந்த அருளாளர்கள் சூட்சும நிலையில், சூட்சும வாக்கு நிலையில் இந்த விடயங்களை மத்திமை வாக்கில் இருந்து பெறும்போது, அந்த அருளாளர்கள் எந்தெந்த மொழியில் அவர்கள் தங்களுடைய உடலை வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் தமிழனா இருக்கலாம், ஆங்கிலேயனா இருக்கலாம், ஹிந்தி பேசுபவர்களா இருக்கலாம், அந்த அருளாளர்கள் அந்தந்த சூழ்நிலையில் வாழும் போது அந்தந்த மொழியில் அந்த அருள் விடயங்களை மக்களுக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இங்கு மொழி என்பது ஒரு சொல் என்றே வைக்க வேண்டியதுதான். தரும் தத்துவங்கள் எல்லாம் வருவது பரம்பொருளிலிருந்து, மத்திமை வாக்கிலிருந்து என்பதை இங்கு நாங்கள் சாதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மத்திமை வாக்கிலிருந்துதான் மொழிகள் தோன்றின என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வேறுபாடுகள் எங்களுடைய மனதிலோ அல்லது செயலிலோ இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த மத்திமை வாக்கு என்பது சூட்சும நிலையில் இருக்கும் எழுத்து வடிவங்கள், அது சொல்லாக மாறும் நிலைக்கு சூட்சும நிலையில் இருக்கும் வடிவங்கள். இந்த வடிவங்கள் 5 சரீரங்களுடனும் தொடர்புடையதென்று பேராசிரியர் சொல்கின்றார். ஒரு மனிதனுக்கு அந்த உடலில் 5 சரீரங்கள் ஒரு ஆன்மாவுக்கு உண்டு. அந்த அஞ்சு சரீரங்களையும் பார்த்தோம், கிரியா யோகத்திலும் பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய கிரியா யோகா செயல்முறை பயிற்சியே அந்த ஐந்து சரீரங்களுக்குத்தான். அதனால் தான் கிரியா யோகா சாதகர்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் கொடுத்து வைத்தவர்கள் என்று துவக்கத்திலேயே சொன்னோம், அறிந்தோம். இந்த ஐந்து சரீரங்கள் ஆவன: காரண சரீரம், கஞ்சுவ சரீரம், குண சரீரம், சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் என்று பார்த்தோம். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் இந்த காரண சரீரம் வித்யா தத்துவத்தில் மாயையில் இருந்து ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக கஞ்சுவ சரீரம் என்பது புருட தத்துவத்தில் இருக்கும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து தத்துவங்களிலும் இருந்து அது ஒரு போர்வையாக அந்த ஆன்மாவாகிய காரண சரீரத்திற்கு போர்க்கப்படுகின்றது. அதை போர்த்தவுடன் அந்த ஆன்மா ஆன்ம தத்துவத்துக்குள் பிரவேசிக்கின்றது. அப்போது அங்கு பிரவேசிக்கும் போது அங்கு குணத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றன. அந்த குண சரீரம் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது இறைவனால். அந்த குண சரீரத்தை ஆன்மா பெற்றவுடன் ஆன்மா இப்போது சூட்சுமமாக இயங்க தயாராகின்றது. ஆகவே அந்த சூட்சும தேகங்கள் ஆன்மாவுக்கு மற்றைய ஆன்ம தத்துவங்களை வைத்து கொடுக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இறுதியாக தூள உடம்பு ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று விரிவாக பார்த்தோம் ஆன்ம தத்துவத்தில். இப்படித்தான் ஆன்மா பொருட்களை சுவிப்பதற்கு, இறைவனின் திட்டப்படி ஆன்மாவை இயக்க பண்ணுவதற்கு சிவ தத்துவத்திலிருந்து தொடங்கி வித்யா தத்துவத்திலிருந்து இயக்கங்களை கொண்டு வந்து ஆன்ம தத்துவத்தில் இயக்குகின்றார் இறைவன் என்பது உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துவிட்டது. ஆகவே இப்போது இறுதியாக இரண்டு விடயங்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு தொகுப்பாக வருகின்றது சாதகர்களுக்கு. ஒன்று, இந்த 36 தத்துவங்களிலிருந்து என்ன அடிப்படையாக இறுதியாக படித்து முடித்தோம்? அதாவது ஒரு பொருளை அறிவதற்கு அந்த கரணங்கள் தேவை. அந்த கரணங்கள் இல்லாது ஒரு பொருளை அறிய முடியாது. ஆகவே அந்த கரணங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதென்று சொல்லக்கூடாது. அந்த கரணங்களை நாங்கள் எவ்வாறு ஒருங்கமைத்தால் அதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறலாம் என்பது இப்போது உங்களுக்கு விளங்கிவிட்டது. அதைவிட இரண்டாவது என்ன தேவை? இது பொருளுலகம் என்று சொன்னோம். சொல்லுலகத்தில் இல்லாமல் ஞானம் இல்லை. ஆகவே அந்த சொல்லுலகமும் தேவை அந்த ஞானத்தை பெறுவதற்கு. ஆனால் அந்த சொல்லுலகத்தான் மிகவும் ஆபத்தானது என்று பேராசிரியர் சொல்கின்றார். இந்த சொல்லுலகமாகிய ஓம்காரத்திலிருந்து எழுத்தோசை சொல்லோசையாக இறுதியாக வாயில் வருவது, அதைத்தான் நாங்கள் வெல்லுவது கஷ்டம் என்கின்றார். பொருட்களை விட, ஏனென்றால் அது அந்த கரணங்களுடன் தொடர்புடையது. அது மாத்திரமல்ல, அந்த சொல்லை வெல்லுவது கஷ்டம் என்றும் அதற்குரிய காரணமாக அதை பரம பந்தம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த பந்தத்தை அறுப்பது மிகவும் கஷ்டம். அதுதான் நாங்கள் இறுதி நிலையில் கடைசியாக விடுவது என்றும் பேராசிரியர் சொல்கின்றார். முதல் பொருட்களை வெல்ல வேண்டும், அதன் பிறகு சொல் உலகத்தை வெல்ல வேண்டும். இந்த இரண்டு உலகத்தையும் வென்றுவிட்டோம் என்றால் நாங்கள் பற்றற்றவர்களாக இறைவனின் இயக்கத்தில், இறைவனுடன் சுத்த தத்துவத்தில் அதியுயர் ஆன்மாக்களாக இறுதியாக இருக்கலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் இறுதி நிலை. அதுக்காக இறைவனின் நிலை அல்ல, இறைவனின் இயக்கத்தில் இருக்கும் நிலையில் நாங்களும் ஒரு கீழ் தத்துவத்தில் இறைவனிடம் அதியுயர் ஆன்ம நிலையை பெற்றால் அந்த இயக்கத்தில் ஒரு கீழே இருக்கும் ஒரு புவனத்தில் சுத்த வித்தையில் நாங்களும் ஒரு அங்கத்தவர்களாக இறுதியில் இருக்கலாம் என்பதுதான் இந்த சைவ சித்தாந்தத்தின் இறுதி நிலை என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் படிப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான அற்புதமான இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்கள், அந்த தத்துவங்களின் இயக்கங்கள், அந்த இயக்கத்தில் எல்லாம் எப்படி இயங்குகின்றது என்று விரிவாக 36 தத்துவங்களை கடைசி 32 வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். இன்று அது முடிவடைகின்றது. இன்று முடிவடையும் நாளை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் இன்று ஒரு அற்புதமான நாள். நேற்று தொடங்கி இன்று வரை அது இருக்கின்றது. அதாவது தைப்பூச நாள். தைப்பூச நாள் என்றால் எங்களுடைய அறிவு கடவுள் முருகனுடைய தினம். அந்த தினத்தில் நீங்கள் இன்று இந்த வகுப்பை முடிக்கின்றீர்கள். இந்த அறிவுத்திறனை சைவ சித்தாந்தத்தில் இருந்து எடுக்கின்றீர்கள். அவருடைய அருளாசியல் எங்கள் எல்லோருக்கும் உண்டு. அதைவிட இன்று பௌர்ணமி தினம், அதுவும் ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய தினம், அதுவும் உண்டு. அதே நேரம் இந்த கிழமைத்தான் நாங்கள் எங்களுடைய 48 நாட்கள் மண்டல சாதனையை முடித்திருந்தோம். அதன் பயன்களும் எங்களுடைய சாதகர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த 3 நிலைகளிலும் இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களை நாங்கள் முடிக்கின்றோம். ஆகவே இவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இவற்றை நாங்கள் எங்களுடைய சாதனையில் மீளாய்வு செய்வோம். எல்லோரும் இதை தொடர்ந்து பாருங்கள். எல்லா விடயங்களை நேரம் இருக்கும் போது பாருங்கள். அதில் கேள்விகள் இருந்தால் கொண்டு வாருங்கள். ஆகவே இன்று இவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் ஒரு கல் அளவுதான் படித்திருக்கின்றோம், மறந்து விடாதீர்கள். கடல் அளவு அல்ல. ஆனால் எங்களுடைய சாதனைக்கு இந்த உடலில் இது மிகவும் தாராளமாக காணக்கூடிய ஒரு விடயம். இதை பற்றி விட்டீர்கள் என்றால் மீது எல்லாம் இறையருளால் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். வாக்குகளை பற்றி படித்தபடியால் அதான் அந்த சூட்சுமத்தில் கிடைக்கும் விடயங்கள் என்று படித்து விட்டோம். தூலத்திற்கு வராமல் என்ன இப்ப என்ன மாதிரி கருவிகள் மூலம் வாயினால் நீங்கள் கேட்காமல் உள் கருவிகள் அந்த கணரணங்களால் கூட அருளாளர்களிடமிருந்தும் பாபாஜியிடம் இருந்தும் பரம்பொருளிடம் இருந்தும் அதை நீங்கள் உணர்வு நிலையிலும் கேட்பீர்கள், கேட்க முடியும் என்பதற்கு இந்த 36 தத்துவங்களும் ஆதாரம். ஆகவே இவையெல்லாம் உண்மை, பொய் அல்ல. பொய் என்பது இந்த உலகம், எங்களுடைய வாழ்க்கை என்பதை அறியுங்கள். எங்களுடைய சாதனையை பெருக்குவோம். இவர்களுக்கு நன்றி சொல்வோம். அவர்களுடைய அருளாசியை இறங்குவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இரவினையா என்று இணைப்பில் காணவில்லை. ஆகவே கார்த்திகேயன் ஐயா நீங்கள் மாத்திரம்தான் என்று இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இறுதி கருத்துடன் இந்த வகுப்பை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
இந்த 36 தத்துவங்களை பத்தி பேசி ரொம்ப சிறப்பாக அதிகமைத்து அந்த கால சூழ்நிலையை நமக்கு அமைத்து கொடுத்து பாபாஜி கருணைக்கு பெரும் நன்றி. அத உறுதுணையாக இருந்து சைவ சித்தாந்த பேராசிரியர்கள்லாம் இதுக்கு நமக்கு உதவியா இருந்து கருணை புரிந்ததுக்கு அவர்களுக்கு பெரும் நன்றி. இந்த விஷயத்த நிறைய பேர் பாடுபட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இந்த அமைப்புக்குள்ள அந்த அமைப்பு அத்தனை பேருக்கும் பெரும் நன்றி. சிறப்பான நாள் தைப்பூசம் பௌர்ணமி எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு சிறப்பாக உலகம் பூரா அது கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்துல நாமளும் ஒரு நல்ல நிகழ்ச்சி கொண்டாடிக்கிறோம். புதிய 36 தத்துவங்களை பத்தி யார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதாவது 36 தத்துவத்தை பத்தி பேச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம பேச்செல்லாம் முடிக்கல, பேச்செல்லாம் முடிக்கிற விஷயம் இல்லை. ஒரு பெரிய விஷயம், கிரியா யோகமும் அப்படிதான். அதான் சொல்லுவாரு யோகியாரு, இரவு இறக்குற தருவாயில கூட முடிஞ்ச அளவு சாதனம், எத்தனை கிரியா பண்ண முடியுமோ திச்சுட்டு மரணிக்கலாம் சொல்றாரு. அதே போலதான் கை வச்சுட்டான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே அதை ஞாபகம் அந்த மாதிரி உள்ள கல்வியை தான் நம்ம கற்றுட்டு இருக்கோம். இந்த சிவயோகன்றதனுடைய அடிப்படையே அதுதான். அந்த வகையில சைவச்சாந்தத்தை தெரிஞ்சிருக்கிறது வந்து இப்பதான் நம்ம விதைச்சிருக்கோம், விதைய போட்டிருக்கோம். என்னை பொறுத்தவரையும் நானும் உங்க கூட்டத்துல நானும் ஒரு ஆள் தான். நம்ம விதைய விதைச்சிருக்கோம், இனிமே நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஊத்தணும், கொஞ்சோண்டு நல்ல உரத்தை வைக்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டு வரக்குள்ள என்ன செய்யும், ஒரு இடையில நம்மளுடைய வினை வந்து தடுத்து அந்த பயிரை வீணாக்கும். அப்ப அதுக்கு ஒரு ஒரு மருத்துவம், அதுக்காக இந்த உலகத்துல ஒரு பொருளை நமக்கு அருளாளர் சொல்லிருக்காங்க. இப்பதான் விதைச்சிருக்கும் விதைய. ஆனா அந்த விதை என்னைக்கும் விதையாச்சு, என்னைக்கான நம்ம அறுவடை செய்ய போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அறிவீடை பண்றதுதான் நம்மளை விதைக்க விட்டுட்டாரு. காரணம் இல்லாத காரியம் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்னு கை வச்சுட்டாங்க. ஆணித்தரமா சிவயோகத்துல அது அறியாதவங்களுக்கு அது புரியாது, நமக்கு இன்னும் புரியாமதான் இருக்கு, புரிஞ்ச அளவுக்கு தான். அந்த வகையில நாம எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு, அதோட மட்டும் இல்ல விதைச்சது இன்னைக்குதான் விதைச்சிருக்கும். தைப்பூசத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு விதைச்சிருக்கோம். இது வழி நம்ம சின்ன அளவுக்கு தான், ஏன்னா சைவ சித்தாந்தத்தை வந்து கிரியா யோகத்தை வந்து அனுபவபூர்வமா நீங்க அனுபவிக்கக்குள்ளதான் அதனுடைய பலன் நீங்க வந்து அனுபவிக்கணும். கிரியா யோகமும் சொல்லலாம், நம்ம செய்யற முன்னாடி பயிற்சி சொல்லலாம், அது சுச்சமத்துல நடக்கிறது, அது சுகத்துல அது சுச்சமத்துல நடக்கிறது, ரெண்டுமே சேர்ந்து பயிரிடணும்னா இப்பதான் எனக்கு விதை போட்டுக்கிற மாதிரி. ஆனா நம்ம விதைக்கு பலன் உண்டு, அது அறிவிடை பண்ண போறோம். அதுக்கு வந்து இறைவன் நம்மள குருநாதர் ரொம்ப இயங்கிட்டு இருக்காரு, அதுக்கு காலம் நெருங்கி. நன்றி வழியும் எனக்கு நீங்க பேசினதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் துணையா இருக்கு, எல்லாரும் கருவியா செயல்பட்டதுக்கு, பாபாஜிக்கும் உள்ள கிரியா யோக சாதகர்களுக்கும் கேட்ட அன்பர்களுக்கும், மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எல்லாரும் உதவி பண்ணி தான் இந்த காரியம் நடக்கும். இறைவன் அப்படிதான் எல்லா விஷயத்தையும் நடத்துறாரு, தன்னிச்சே யாருமே எதுவுமே நடத்த முடியாது, ஒவ்வொருத்தருடைய உதவியால தான் எல்லா காரியமும் நடக்கும். அப்படிதான் நடத்தணும், அது அன்பான முறையில பாபாஜி நம்மளை வழி நடத்திருக்காருன்றத இந்த காலகட்டத்துல நான் உணர்றேன். நீங்களும் அதை பங்கேற்றுக்கீங்க, நீங்களும் அதை அனுபவிக்கிறீங்க, இன்னும் அனுபவிக்க போறீங்க. நன்றி. ஓம் பிரிய பாபாஜி, ஓம் ஓம் சிவாய நம.
நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இன்று நாங்கள் இவற்றை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். கார்த்திகேயன் ஐயா மிகவும் அருமையாக அதை இறுதி வகுப்பில் தொகுத்து வழங்கினார். அது மிகவும் அருமையான விடயம். அதற்கு மேலாக நாங்கள் இறைநிலையில் இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லி இருந்தோம் இந்த வகுப்பு முடியும் போது. இப்போது அதற்கு மேலாக கார்த்திகேயன் ஐயா சொன்ன முறைப்படியும் சரி, நாங்கள் இதில் எங்களுக்கு உதவியாக இருந்த வித்யா குருக்கள், இந்த விடயங்களில் எங்களுடன் கலந்திருந்த சக சாதகர்கள் எல்லாரும் கருவிகளாக இருந்தது என்று கார்த்திகேயன் ஐயா அழகாக சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை, அதுதான் பாபாஜியின் இயக்கமும் கூட. அந்த நிலையிலிருந்து எல்லோரும் இதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல, இந்த விடயங்களை சொல்வது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அதற்குரிய கேள்விகளையும் கொண்டு வந்து அதிலிருந்து பல புது விடயங்களை பாபாஜி அதற்குள் புகுந்து அதற்குரிய பதில்களை தருவதற்குரிய நிலைகளையும் உருவாக்கி, ஆகவே எல்லாம் நல்ல விதமாக இது முடிவெற்றிருக்கின்றது. இன்றைய தைப்பூச தினத்திலும் பௌர்ணமியிலும் என்று மீண்டும் கூறி, இப்போது உங்கள் எல்லோரையும் நாங்கள் கேள்வி பதில்களுக்கு விடை காண அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.